SBS தமிழ்.
வணக்கம் நிக்சன் அவர்களே.
வணக்கம்.
இலங்கை அரசியல் வந்து தொடர்ந்தும் ஒரு பரபரப்பான நிலையிலேயே இருக்கின்றது. முதலில் பிரதமர் மாறினார், பின்னர் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டது, பிறகு அதற்கு எதிராக நீதிமன்றத்தை நாடப்போகிறார்கள் என்றெல்லாம் செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. இந்த பின்னணியில் ஒரு இன்னும் ஒரு மாற்றமாக பிரதமராக தெரிவு செய்யப்பட்டிருக்கும் மஹிந்த ராஜபக்சே அவர்கள் ஒரு புதிய கட்சியோடு இணைந்திருக்கின்றார். இவர் இந்த புதிய கட்சி ஒன்றோடு இணைந்திருப்பதற்கு ஏதாவது பின்னணி காரணங்கள் இருக்கின்றனவா? ஏன் அவர் இணைந்து கொண்டார் இந்த நேரத்தில்?
குறிப்பாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை பொறுத்தவரையிலே மஹிந்த ராஜபக்சேவுக்கு பல்வேறு வகையான முரண்பாடுகள் இருந்தன. அவர் சந்திரிகா ஜனாதிபதியாக இருந்த பொழுது பிரதமராக வந்தார். அந்த பிரதமர் பதவியை எடுப்பதற்கு கூட அவர் பெரும் போராட்டங்களை கட்சிகளில் நடத்தியிருந்தார். அதன் பின்னர் ஜனாதிபதி வேட்பாளராக வருவதற்கும் அவர் பெரும் பாடுபட்டுத்தான் ஜனாதிபதி வேட்பாளராக வந்தார். ஆகவே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஓரம் கட்டுகின்ற ஒரு மனநிலையிலே மஹிந்த ராஜபக்சே 2003 2000 காலப்பகுதியிலிருந்து வந்திருக்கின்றார். ஆகவே அதனுடைய ஒரு பின்புலமாகத்தான் இதை பார்க்கலாம். ஜனாதிபதியாக வந்த பின்னர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அவர் கட்டி எழுப்பி இருக்கின்றார். ஜனாதிபதி தேர்தலே 2015 தோல்வி அடைந்து வெளியேறியதும் கட்சிக்குள்ளே இருந்து போராடினாலும் கட்சியினுடைய ஏனைய உறுப்பினர்களை தன்வசப்படுத்தியிருந்தார். ஆனாலும் தற்போது மீண்டும் வந்திருக்கக்கூடிய எழுச்சியை மையப்படுத்தி கொண்டு பதவிக்கு வந்தாலும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை ஏன் கட்டி எழுப்ப வேண்டும் என்ற ஒரு உணர்வு அவரிடம் இருக்கின்றது. அதன் காரணமாகத்தான் பொதுஜன பெருமன, ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன் என்ற கட்சியிலே அவர் இணைந்திருக்கின்றார் என்பது வெளிப்படையாக தெரிகின்றது. இதில் இன்னொன்றை பார்க்க வேண்டும். ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன் என்பது 2016 செப்டம்பர் மாதம் 2 ஆரம்பிக்கப்பட்டது. அதை ஆரம்பித்தவர் பசிவ ராஜபக்சே, மஹிந்த ராஜபக்சே சகோதரர். இது ஆரம்பிக்கப்பட்ட தேதியையும் மாதத்தையும் பார்த்தால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி 1957 செப்டம்பர் மாதம் 2 பண்டார நாயக்கனால் ஆரம்பிக்கப்பட்டது. ஆகவே அதே மாதம் அதே தேதியிலே 2016 இந்த ஸ்ரீலங்கா புதிய பெருமளவும் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. ஆகவே அன்று முதலே அவர்கள் அந்த திட்டத்தை வகுத்திருக்கின்றார்கள். இப்போது வந்திருக்கின்ற சந்தர்ப்பத்தை பயன்படுத்துகின்றார்கள். இன்னும் ஒரு காரணம் இருக்கின்றது. இந்த ஸ்ரீலங்கா பொதிய திறமையில் ஆரம்பித்து அந்த கட்சியினுடைய சின்னத்திலே மொத்தி சின்னத்திலே தான் 2018 இந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 10 நடைபெற்ற உள்ளாட்சி சபை தேர்தலில் போட்டி போட்டு அமோகமான வெற்றியை அடைந்திருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 49,00,000 அதிகமான வாக்குகளை பெற்று 249 சபைகளை கைப்பற்றியிருந்தார்கள். அவர்கள்தான் முதலாவது கட்சியாக இருக்கின்றார்கள் வெற்றி பெற்ற கட்சியிலே, இரண்டாவது ஐக்கியச கட்சி, மூன்றாவது தான் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி. 14,00,000 வாக்குகளை பெற்று குறைந்தது 11 வாக்குகளை கைப்பற்றியிருக்கின்றார்கள். ஆகவே தற்போதைய நிலையிலே மைத்ரிபால சிறிசேனாவோடு சேர்ந்தாலும் கூட இந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஒழுங்கட்டுவதற்கான வேலையாக அதை பார்த்திருக்கின்றார். ஆகவே இப்படி செய்கின்ற பொழுது மைத்ரிபால சிறிசேனாவும் சரி, சந்திரிகாவும் சரி, அல்லது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலே தன்னோடு செய்யாத உறுப்பினரும் சரி, ஒதுங்கக்கூடிய தனிமப்படக்கூடிய வாய்ப்புகள் வரலாம் என்ற நம்பிக்கையோடு அவர் இந்த மாற்றத்தை செய்திருக்கின்றார். அவரோடு சேர்ந்து 45 உறுப்பினர்கள், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உறுப்பினர்கள் 45 பேர் இணைந்திருக்கின்றார். ஆகவே இது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை தனிமைப்படுத்துகின்ற வேலையிலே மஹிந்த ராஜபக்சே ஈடுபடுகின்றார் என்பதையும் இது காட்டுகின்றது. இது ஆரம்ப புள்ளியல்ல, இது 2016 ஆரம்பிக்கப்பட்ட ஒன்று.
சரி, இந்த கட்சியோடு இணைந்து கொண்டமையானது, மஹிந்த ராஜபக்சே புதிய கட்சியோடு இணைந்தமை நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஏதாவது தாக்கத்தை செலுத்தக்கூடுமா?
இது தாக்கம் வந்து வருகின்ற பொழுது அச்சிச கட்சிக்கு பெரிய மாற்றம் இருக்காது என்றால் அது அவர்களுக்கு இருக்கக்கூடிய வாக்கு வங்கி. இங்கே தாக்கம் என்று பார்க்கின்ற பொழுது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கான ஒரு தாக்கமாகவும், மாற்றம் என்று பார்க்கின்ற பொழுது இதுவரை காலமும் அச்சிச கட்சி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி என்ற இரண்டு பிரதான தேசிய கட்சிகள் இருந்தன. ஆனால் இனிவர போற காலங்களிலே அச்சிச கட்சியும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன் என்ற நிலையும் வரப்போகின்றது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மூன்றாவது கட்சியாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆகவே இதில் தாக்கம் என்பது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும். என்றால் உள்ளாட்சி சபை தேர்தலிலே கூட அவர்கள் மூன்றாவது கட்சியாகத்தான் வந்திருக்கின்றார்கள். ஆகவே அப்படி இருக்கின்ற பொழுது மஹிந்த ராஜபக்சே தன்னுடைய செல்வாக்களை மீண்டும் கட்டி எழுப்பி ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவை முன்னகர்த்தக்கூடிய வாய்ப்பு இருக்கும். மாற்றம் என்று பார்ப்பதாக இருந்தால் நாடாளுமன்றத்தில் இனி ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவனுடைய தாக்கமாகத்தான் இருக்கப் போகின்றது. அரசியல் கட்சிக்கு அடுத்தபடியாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன இருக்கப் போகின்றது. இங்கே தேர்தலிலே வாக்குகள் உடைபடக்கூடிய வாய்ப்பு என்று பார்த்தால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இருக்கக்கூடிய வாக்குகள். உங்களுக்கு தெரியும், கடந்த கால தேர்தல்களிலே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை மையப்படுத்தி ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டம் இருந்தது. ஏனைய சிறிய கட்சிகள், விமனியவர்கள் சிறிய கட்சிகள் வைத்துக் கொண்டு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டம் என்ற பெயரோடு செயல்பட்டது. இளம் காலங்களிலே பொதுஜன பெருமனவை இணைத்துக் கொண்டு ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு ஏனைய சிறிய கட்சிகளை, அதாவது ஸ்ரீலங்கா சிம்மா கட்சியோடு இணைந்திருந்த ஏனைய சிறிய கட்சிகளை இணைத்துக் கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம். ஆகவே இது பாதிப்பு என்று பார்ப்பதாக இருந்தால், தாக்கம் என்று பார்ப்பதாக இருந்தால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு தான் இது பாரிய தாக்கமாக இருக்க போகிறது. மாற்றம் என்று பார்த்தால் இனிவருங்காலங்களில் இரண்டு தேசிய கட்சிகள் என்ற நிலையிலே சிறிலங்கா சுதந்திர கட்சி விடுபட்டு சிறிலங்கா பொதுமை பிரணவனவும் ஐக்கிய தேசிய கட்சியும் தான் வரப்போகின்றன.
சரி, இதேவேளை ஐக்கிய தேசிய கட்சியின் ரணில் விக்ரமசிங்கே அவருடைய அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படியாக இருக்க போகின்றன, அல்லது அந்த கட்சியினுடைய அடுத்த கட்ட தேர்தல் நகர்வுகளை எப்படி நீங்கள் கணிக்கின்றீர்கள்?
ஐக்கிய கட்சியை பொறுத்தவரை அவர்களுக்கு இரண்டு வகையான சவால்கள் உண்டு. ஒன்று மஹிந்த ராஜபக்சவருடைய நகர்வுகள். நகர்வு என்றால் இது இதே காலம் வந்த நகர்வுகள், இது ஒரு புதிய நகர்வாகத்தான் பார்க்க வேண்டும். இரண்டு நகர்கள் ஜனாதிபதியாக இருந்தார், பின்னர் நாடாளுமன்றத்திலே போட்டி போட்டு சாதாரண நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார், அதன் பின்னர் ஏதோ ஒரு வழியிலே மீண்டு இருந்த அரசாங்கத்தை உழைத்துக் கொண்டு பிரதமராக பதவியேற்றிருந்தார். பிரதமராக பதவியேற்ற பின்னர் தற்போது சிறிலங்கா சங்கத்தின் விலகி சிறிலங்கா புதிய பிரவணையை ஆரம்பித்திருக்கின்றார். ஆகவே அந்த நகர்களுக்குள்ளே பார்க்க வேண்டிய ஒன்று. இரண்டாவதாக சர்வதேசியாக வரக்கூடிய அழுத்தங்களை எப்படி சமாளிப்பது என்ற நிலை. சர்வதேச நாடுகளை பொறுத்தவரை பொதுவாக இரண்டு கிளப்புகளில் பொது அழுத்தங்களை விடுக்கின்றன. ஜனநாயகத்தை காப்பாற்றுகின்ற முறைமை, அரசியல் காப்பை பின்பற்றுகின்ற முறைமை போன்ற விடயங்களில் அவர்கள் கவனமாக இருக்கின்றனர். ஆகவே இந்த விடயங்களை எல்லாம் அவதானத்தில் செயல்பட வேண்டிய ஒரு தேவை ரணில் விக்ரமசிங்கேவுக்கு இருக்கின்றது. அத்தோடு இன்னொரு விடயத்தை பார்க்க வேண்டும், தன்னுடைய கட்சிக்குள்ளே வரக்கூடிய எதிர்ப்புகள். ஐக்கிய கட்சியுடைய தலைமையை மாற்ற வேண்டும் என்று ஐக்கிய கட்சிக்குள்ளே பலர் இருக்கின்றார்கள். சிலர் இல்லை, ரணில் விக்ரமசிங்கே தான் பிரதமர் வேட்பாளராக வர வேண்டும் என்று கூறுகின்றார்கள். ஆகவே இந்த விடயங்கள் எல்லாம் அவர் கருத்தில் எடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. எவராயினும் கட்சிக்குள்ளே மாற்றங்களை கொண்டக்கூடிய அணுகுமுறையே ரணில் விக்ரமசிங்கே ஈடுபடுகின்றார். கட்சியின் தலைமை பொறுப்பை சஜித் பிரேமதாசாவுக்கு கொடுக்கின்ற, அல்லது அடுத்த தேர்தலிலே பிரதமர் வேட்பாளராக சஜித் பிரேமதாசாவுக்கு கொடுக்கக்கூடிய நிலைமையும் காணப்படுகின்றது. ஒன்று கட்சி தலைவர் பொறுப்பை தாண்டி வைத்திருப்பது, அல்லது பிரதமர் வேட்பாளர் பதவியை சஜித்துக்கு கொடுப்பது என்ற அந்த பேச்சுக்கள் தற்போது இடம்பெறுகின்றன. ஆக இவ்வாறான மாற்றங்களில் அவருக்கு ஈடுபட வேண்டிய தேவை இருக்கின்றது. அதேபோல சர்வசரியாக வரக்கூடிய அழுத்தங்களே சில பொறுப்புகள், முக்கியமாக உங்களுக்கு தெரியும் பல்வேறுபட்ட பொருளாதார அபிவிருத்தி திட்டங்களுக்கு சீனாவில் கொடுக்கப்பட்ட ஒப்பந்தங்கள், அப்புறம் இந்த விடயங்களுக்கான இந்திய அமெரிக்கா போன்றவர்களுடைய அழுத்தங்களுக்கு பரிசுல வேண்டிய நிலைமை, அதேபோல சீனாவையும் மதித்துக் கொண்டு சீனாவுடைய பேச்சுக்களையும் கேட்க வேண்டிய நிலைமை. ஆகவே இப்படியான அணுகுமுறைக்குள்ளே அதை தர வேண்டிய தேவை இருக்கின்றது. எவராயினும் தற்போதைய நிலையிலே இருக்கக்கூடிய பார்வையில் இந்த அரசியலான பார்வை நாங்கள் சொல்வதாக இருந்தால் இரண்டு தரப்புமே சமபலமாகத்தான் இருக்கின்றன. அது மஹிந்த ராஜபக்ச தரப்பையும்
ஒரு மாற்றம் ஒன்று கொண்டு வரப்பட்டிருப்பதாக செய்திகள் கிடைக்கின்றன. இந்த மாற்றம் இயல்பாக இடம்பெற்ற ஒன்றா, அல்லது நடைபெறப் போகின்ற பாராளுமன்ற தேர்தலை ஒட்டி கொண்டு வரப்பட்ட ஒரு மாற்றமாக எடுக்கலாமா?
பிரபல ஆங்கில இளைஞர் தளங்கள் சுயாதீன தேர்தல் ஆணைக்குழுவினுடைய முக்கிய உறுப்பினர்களே மஹிந்த தேசப்பிரியன் மீது சந்தேகம் வெளியிட்டு இருக்கின்றனர். இவர் மைத்ரிபால சிறிசேனவினுடைய நிலைகளுக்குள்ளே எடுபட்டு விட்டாரா என்ற சந்தேகம் அளிக்கிறார்கள். ஏனென்றால் பொதுவாக அரசியலமைப்பின் பிரகாரம் இது 19வது திருச்சட்டத்தின் பிரகாரம் தான் இந்த சுயாதீன தேர்தல் ஆணைக்குழு கொண்டுவரப்பட்டது. தேர்தல் ஒன்று அறிவிக்கப்பட்டால் சுயாதீன தேர்தல் ஆணைக்குழுதான் முழு அதிகாரங்களையும் தேர்தல் சம்பந்தமான முழு நிர்வாகங்களையும் எடுக்கும். பொலிசாரை கட்டுப்படுத்துகின்ற அதிகாரிகள் அவருக்கு தான் வருகின்றது. ஆகவே இப்படியான நிலையிலே சுயாதீன தேர்தல் ஆணைக்குழு உறுப்பினர்களுக்குள்ளே மாற்றங்கள் வர முடியாது. சுயாதீன தேர்தல் ஆணைக்குழு உறுப்பினர்களே மாற்றங்கள் வருவதாக இருந்தால் அரசியலமைப்புத் துறை கூட வேண்டும், நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய அரசியலமைப்புத் துறை கூடி அவர்கள் மூலமாகத்தான் நியமனம் தர வேண்டும். திடீரென்று ஜனாதிபதியால் ஒரு உறுப்பினரை நியமிக்க முடியாது. ஜனாதிபதிக்கு என்று ஒரு உறுப்பினர் நியமிக்க அதிகாரம் இருந்தாலும் கூட தேர்தல் காலத்திலே அது செல்லுபடியாகாது. ஆகவே அவ்வாறான நிலைமையிலே என்ன காரணத்தின் அடிப்படையில் இலங்கை தேர்தல்கள் ஆணையாளர் நாயகத்திடம் சுயாதீன தேர்தல் ஆணைக்குழுவின் பொறுப்புகள் கையளிக்கப்பட்டிருக்கின்றன, இதற்காக ஏன் மஹிந்த தேசப்பிரிய கையொப்பம் விட்டு அரசு ஒன்றையும் வெளியிட்டிருக்கின்றார் என்ற கேள்வி எழுகின்றது. ஆகவே இது ஒரு சதியாகத்தான் பார்க்கப்படுது, மற்றொரு சதியாகத்தான் இது ஆங்கில சிங்கள ஊடகங்கள் பார்க்கின்றன. ஆகவே இந்த விடயம் தொடர்பாகவும் பிரச்சனைகள் இருக்கின்றன. ஜனநாயக மீறல் அரசியல் காப்பை காப்பாற்றுங்கள் என்று சர்வதேச நாடுகள் அழுத்தம் கொடுத்து வருகின்ற நிலையிலே மற்றொரு ஜனநாயக மீறல் அல்லது அரசியல் காப்பு மீறல் என்ற முறையிலே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நேரத்தில் மஹிந்த தேசப்பிரியன் தன்னுடைய நற்பெயரை களங்கப்படுத்தி இருக்கின்றார் என்று கூட விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன.
நிறைவாக ஒரு கேள்வி, மைத்ரிபால சிறிசேன அவர்கள் நாடாளுமன்றத்தை கலைத்த விவகாரம் உள்ளிட்டவை தொடர்பில் நீதிமன்றத்தின் உதவியை நாடப்போவதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு தெரிவித்திருந்தது. இதன் பிந்திய தகவல்கள் ஏதாவது கிடைத்திருக்கின்றன? அவர்கள் வழக்கு தாக்கல் செய்து விட்டார்கள், அவர்களோடு வேறு யாரெல்லாம் இணைந்திருக்கிறார்கள், இதை பற்றி ஏதாவது தெரியுமா? அதே போன்று இந்த வழக்கின் தீர்ப்பு எப்படியாக வெளிவரும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்?
பொதுவாக இந்த நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டது அரசியல் காப்புக்கு அமைவானதா பிள்ளையானதா என்பது குறித்து தான் விளக்கம் கேட்கப் போகிறேன் என்று மகேந்திர சத்திரியே சொல்லியிருந்தார். சுயாதீன தேர்தல் ஆணைக்குழுவின் முக்கிய உறுப்பினர் மகேந்திர சத்திரியே சொல்லியிருந்தார். ஆனால் தற்போது அவரே உயர் நீதிமன்றத்திடம் விளக்கம் கூறாமல் விலகுகின்ற ஒரு நம்பிக்கை வந்திருக்கின்றார். வழக்கு தாக்கல் செய்ய போகின்றோம் என்று ஐக்கிய கட்சி, ஜேவிபி, தமிழ் தேசிய கூட்டணி உள்ளிட்ட பெரியாரசியல் கட்சியை சொல்லியிருந்தார். இதுவரையும் வழக்கு தாக்கல் செய்யப்படவில்லை. அதிகமாக இன்று செய்யப்படக்கூடிய வாய்ப்புகள் காணப்பட்டன. வழக்கு தாக்கல் செய்தாலும் உயர் நீதிமன்ற தீர்ப்பு எவ்வாறு வரும் என்று கூற முடியாது. ஏனென்றால் உங்களுக்கு தெரிந்திருக்கும், இந்திய பொறுத்தவரை இலங்கையில் நீதித்துறையிலே இருக்கக்கூடிய சுயாதீனமற்ற தன்மைகள் நிறைவேற்று அதிகாரத்திலே கட்டப்படக்கூடிய ஒன்றாகத்தான் அந்த நீதித்துறை காணப்படுகின்றது. ரணில் விக்ரமசிங்க கூட ஊடகமன்றத்துக்கு சொல்லியிருக்கின்றார், நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டமை தொடர்பாக அல்லது இந்த பிரதமர் பதவி மாற்றம் செய்யப்பட்டமை தொடர்பாக ஏன் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யவில்லை என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு அவர் சொல்லியிருக்கின்றார், நீதியர்களாக இருக்கக்கூடியவர் ஜனாதிபதியினுடைய நெருக்கமானவர் என்ற அடிப்படையில் அந்த கருத்து மறைமுகமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே அதிலிருந்து பார்க்க வேண்டிய என்னவென்றால் நீதித்துறையுடைய சுயாதீனமான செயற்பாடுகள். ஆகவே சுயாதீனமான செயற்பாடுகள் சரியாக இருக்குமாறு இருந்தால் வழக்கு தாக்கல் செய்தால் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஆனால் இங்கே கட்சியில் செய்கின்ற மனுவை எந்தளவு தூரத்துக்கு உயர் நீதிமன்றம் பரிசீலனை செய்யும், எந்தளவு தூரத்துக்கு இது பிழையானது என்று அறிவிக்கும் என்று கூற முடியாது. ஆனால் வெளியே இருக்கக்கூடிய சட்ட நிபுணர்கள், நீதித்துறை சார்ந்தவர்கள் வெளிப்படையாக சொல்லிவிட்டார்கள், இது அப்பட்டமான அரசியல் யாப்பு என்று கூறிவிட்டார்கள். இந்த நிலையிலே நீதித்துறை என்ன பதிலை சொல்லப் போகணும் என்று கூற முடியாது. அநேகமாக முன் சொன்ன பதிலின் அடிப்படையில் அமையக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றன.
சரி, மிக்க நன்றி நிக்சன் அவர்களே. இலங்கை அரசியல் தொடர்பில் தெளிவான விளக்கத்தை வழங்கினீர்கள். மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். வணக்கம்.
நன்றி.
இதை போன்ற இன்னும் பல நிகழ்ச்சிகளை செவிமடுக்க sbs.com.au/tamil